Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Amiga Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்தின் நுழைவாயிலாகும்.
Truth that God is revealing to us in these end times.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் எங்களுக்கு வெளிப்பட்டு செல்லும் ஊழியம்.
You know, Jesus is coming back very soon.
இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் திரும்பி வர இருக்கிறார்.
And we need to be prepared for his return.
அவருடைய வருகையில் அவரை சந்திக்கக்கூடிய ஆயத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும்.
The Bible tells us that there will be some fearful days in the days
இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்கள் கொடிதான அச்சமும் திகிலும் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று வேதம் நமக்கு முன் இருத்துகிறது.
As well as glorious days.
அதே நேரத்தில் மகிமை நிறைந்த நாட்களாகவும் இருக்கும்.
And these are days in which we need to know what God is saying.
இந்த நாட்களில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
We need to be able to hear his voice.
அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
If we don't know his voice, we will not survive the days that lie ahead.
அவருடைய சத்தத்தை சரியாய் அறிந்து கொள்ளாவிட்டால் முன்பிருக்கும் கொடிய காலத்திலே உயிர் முளைத்து வாழ்வது சாத்தியமில்லாமல் போய்விடும்.
We are dealing with the subject of life-changing laws.
வாழ்க்கையை மாற்றியமைக்கும் விதி பிரமாணம் என்ற தலைப்பின் கீழ் கவனித்து வருகிறோம்.
Laws that are capable of totally changing our lives for good.
நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் நன்மைக்கேதுவாய் மாற்றியமைக்கக்கூடிய திராணிமிக்க விதி பிரமாணங்கள்.
In the last session, we dealt with the law of love.
கடந்த பகுதியிலே அன்பின் பிரமாணத்தை குறித்து கவனித்தோம்.
You know, when love or God in love flows through us, that is a power.
தேவன், அன்பின் தேவன் நம்மிலிருந்து வலிமை மிகுந்தவராய் வெளியே பாய்ந்து செல்லும் போது
that love comes through us as a form of light and embraces those around us.
அந்த அன்பு ஒளியின் வடிவமாய் நம்மிலிருந்து வெளியே நம்மை சுற்றியிருக்க அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும்.
And because love is a power which passes through us.
ஏனென்றால் அன்பு மாபெரும் சக்தி.
When we are manifesting love, it passes through our whole being.
அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம் முழுமை
and it heals us and renews us and glorifies us.
அது நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது, நம்மை புதுப்பிக்கிறது, நம்மை மகிமைப்படுத்துகிறது.
And of course the opposite is true. If what is coming through us is not love, if it's hate or unforgiveness or jealousy.
அதற்கு எதிரான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் பகையும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் நம்மிலிருந்து வெளிப்படும் ஆனால்
Now we need to understand something.
அது ஆபத்தானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
When we surrender to God,
முழுவதுமாய் நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கும் போது
we are surrendering to love, God's love for us.
தேவன் நம்மீது வைத்திருக்கிற தேவனுடைய அன்புக்கு நாம் கட்டுப்பட்டு நம்மை அர்ப்பணிக்கிறோம்.
We putting ourselves in the hands of a loving God.
அன்பு நிறைந்த ஒரு தெய்வத்தின் திருக்கரங்களில் நம்மை வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து விடுகிறோம்.
Because God is love.
ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
He is incapable of doing anything outside of love.
அன்பை தவிர்த்து வேறு எதையும் செய்ய அவருக்கு தெரியாது.
You say, even in judgment, God is manifesting love.
நியாய தீர்ப்பிலும் கூட தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதையே காண முடியும்.
Sometimes God will bring judgment upon people or even upon a nation.
சில சமயங்களிலே சில மக்கள் மீதோ சில தேசத்தின் மீதோ தேவன் நியாய தீர்ப்பை வருவிப்பார்.
And the reason he does that is to halt their progression of evil.
அவர் நியாய தீர்ப்பை அனுமதிப்பதன் காரணமே இப்பொழுது இருக்கிற தீமை தீவினையை அவர்கள் தொடர்ந்து செய்யாதபடிக்கு நிறுத்த செய்வதற்கு தான்.
You see, if the evil they are manifesting gets worse and worse over time, it's going to be worse for them in the eternal judgment.
இப்பொழுது அவர்கள் செய்கிற பொல்லாத கிரியைகள் தீமைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டே வருமானால் நியாய தீர்ப்பு நாளிலே மிக கொடுமையான மிக பயங்கரமான ஒரு தீமையாய் அது அவர்களுக்கு மாறிவிடும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
So God brings judgment, so it's better for them in eternity.
நித்தியத்திலே அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் இப்பொழுதே தேவன் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை அனுமதிக்கிறார்.
You know, if we could only see through the eyes of God, we would see things a lot differently.
தேவனுடைய பார்வையின் கோணத்தில் பார்க்கக்கூடிய கிருபை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே காரியங்களை நாம் வித்தியாசமாய் பார்ப்போம்.
You know, a few years ago, a great tsunami happened off the coast of Indonesia and swept all the way through to India.
சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேஷியா தீவுகளிலே துவங்கிய ஒரு பேரழிவின் சுனாமியின் பேரலை இந்திய தேசத்தின் கடலோர கடற்கரை வரை பேரலையாய் வந்து தாக்கியதை அறிவோம்.
And a lot of children died.
அதிக சிறு பிள்ளைகள் மரித்து விட்டார்கள்.
And people were saying, even people on the news were saying, where, how could God be in this? Where is God in God, the God of love?
செய்தியை வாசிக்கிற செய்தியாளர்கள் கூட தேவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிறு குழந்தைகளை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்ய முடியும் என்று வாய் திறந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்.
They were saying, why didn't God prevent this?
ஏன் தேவன் இதை தடுத்து நிறுத்தவில்லை என்று கூட கேட்டு விட்டார்கள்.
Well, first we need to understand something.
முதலாவது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The Bible says we reap what we sow.
வேதம் சொல்லுகிறது எதை விதைக்கிறோமோ அதையே தான் நாம் அறுப்போம்.
And sometimes things like this are caused by what we have sown. If we have sown evil, it comes back to us in many forms.
சில சமயங்களிலே நாம் விதைத்திருக்கிற தீமையான தீமையை விதைத்திருப்போமாயின் அந்த தீமை இப்படிப்பட்ட பேரழிவின் வடிவத்தில் நமக்கு அறுவடையாய் கிடைக்க வந்து சேருகிறது.
Now let me ask you a question.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும்.
What would be fairer? What would be the right thing to do?
செய்வதற்கு ஏதுவான தகுந்த சரியான நன்மையான காரியம் எது?
You've got this little child, very young.
மிகவும் சிறிய இந்த சிறு குழந்தையை பாருங்கள்.
Now God sees in his foreknowledge that that child will grow up and in some kind of false religion and never make it to heaven.
அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாய் மாறும் பொழுது எப்படியோ வாழ்க்கையின் தவறான திசைகளிலே போய் சிக்கி பரலோகத்தில் வந்து சேராது என்பதை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின் முன்னறிவினால் அறிந்து கொள்கிறார்.
Now if God would allow their life to be taken before they reached an age of accountability, before they knew right and wrong,
நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க கணக்கொப்புவிக்கும் வயதை எட்டு முன்பே தேவன் அவர்களை எடுத்துக்கொள்ள தீர்மானிப்பாரானால்,
and that child ended up in heaven.
அந்த குழந்தை பரலோகத்தில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்.
What was the most loving thing to do?
செய்வதற்கு மிகவும் அன்புக்கு ஏதுவான கிரியை என்ன?
What would you have done?
நீங்க என்ன செய்திருப்பீர்கள்?
Thousands and thousands of children died under the age of accountability to God.
தேவனுக்கு கணக்கொப்புவிக்கும் வயதை எட்டு முன்பே ஆயிரம் ஆயிரமான சிறு பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறார்கள்.
You see, if we see through the eyes of God, we see things very differently.
தேவனுடைய கோணத்தில் அவருடைய கண்களை பெற்றவர்களாய் நாம் பார்ப்போமானால் இப்படிப்பட்ட காரியங்களை வித்தியாசமாய் பார்ப்போம்.
God only does things out of love.
எதை செய்தாலும் தேவன் அன்பு நிமித்தமாகவே தான் செய்கிறார்.
Even in judgment, he is being kind and loving.
நியாய தீர்ப்பிலும் கூட தேவன் அன்பும் இரக்கமும் நிறைந்தவராய் செயல்படுகிறார்.
So when we surrender to God,
நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது,
we are surrendering to love.
அன்புக்கு தான் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம்.
And you can't be in a safer place.
இதைவிட பத்திரமான ஒரு பாதுகாப்பினிடம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்று நமக்கு இல்லை.
You see, God is love.
ஏனென்றால் தேவன்தான் அன்பு.
And one of the problems we have in knowing God,
தேவனை அறிந்து கொள்வதிலே இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகளிலே ஒன்று என்னவென்றால்,
one of the problems we have with walking with God,
தேவனோடு கூட நடப்பதிலே நாம் சிரமப்படுகிற உள்ள பிரச்சனை என்னவென்றால்,
is a problem of we are not compatible with God.
தேவனோடு கூட இருக்கிற நடக்கிற பாதையிலே நாம் சௌகரியமாய் உணராததுதான்.
God is love, and if we are not love, we can't get close to him, because that's who he is.
தேவன் அன்பா இருக்கிறார். ஆனால் நாம் அன்புள்ளவர்களா இல்லாவிட்டால் அவரோடு கூட இணைந்து செல்ல முடியாது.
That's where he exists, in love.
அன்பில் தான், அன்பாக, அன்பின் உருவமாய் தேவன் இருக்கிறார்.
That's where he lives.
அவர் வாழும் இடமே அன்புதான்.
And if we are going to walk with him,
நாமும் அவரோடு கூட நடக்க போகிறோம் என்றால்,
we have to become somewhat like him.
நாமும் அவரை போல மாறிவிட வேண்டும்.
Now in 1 John chapter 4 and verse 16,
ஒன்று யோவான் 4:16 சொல்லுகிறது.
The Bible tells us this.
வேதம் இப்படி சொல்லுகிறது.
It says, and we have known and believed the love that God has to us.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம்.
He says, now, God is love.
சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
And he that dwelleth in love, dwelleth in God.
அன்பில் நிலைத்திருக்கிறான்.
And God in him.
தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
Now, this is a very interesting scripture.
மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வேத பகுதி இது.
The Bible says, if we dwell in love, we dwell in God.
வசனம் சொல்லுகிறது, நாம் அன்பில் நிலைத்திருந்தால் தேவனில் நிலைத்திருக்கிறோமாம்.
You say, do you want to be close to God?
மிகவும் நெருக்கமாய் தேவனோடு கூட இணைந்திருக்க உங்களுக்கு விருப்பம் உண்டா?
Our heart must become like his heart.
அப்படியானால் நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தை போல் மாற வேண்டும்.
If we live our lives in love, we dwell in love.
நம்முடைய ஜீவனை வாழ்க்கையை நேசித்து நாம் அவரை நேசித்து அன்பில் நிலைத்திருப்போம். ஆனால்
the Bible says we dwell with God or in God.
வேதம் சொல்லுகிறது நாம் தேவனில் தேவனுக்குள் தேவனோடு கூட நிலைத்திருக்க முடியுமாம்.
This verse says it all.
இந்த வசனம் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லுகிறது.
Live in love and you will live in God.
அன்பிலே நீ நிலைத்திருந்தால் தேவனுக்குள் நிலைத்திருப்பாய்.
It is really important that you understand this.
இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உண்மையாகவே அவசியமான ஒன்றாகும்.
If we want to live in God, walk with God, be his friend, we have to become a little like him and he is love.
தேவனோடு கூட நிலைத்திருந்து தேவனோடு கூட நடந்து தேவனைப் போல தேவனுக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டுமானால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனைப் போல அன்பில் வாழ வேண்டும்.
You see, God dwells in love. That's who he is.
ஏனென்றால் தேவன் அன்பில் நிலை கொண்டிருக்கிறார். அவர்தான் அன்பு.
You see, if we want to come into where he dwells,
அவர் தங்கியிருக்கும் அந்த வாசஸ்தலத்துக்கு நாம் வர வேண்டுமானால்,
and we have unloving attitudes, we can't come in.
நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு எண்ணம் மனப்பான்மை நமக்குள் இல்லாவிட்டால் அந்த அன்பின் இடத்திற்கு நாம் வர முடியாது.
Anything unloving cannot come into God's presence.
அன்பில்லாத எதுவும் தேவ பிரசன்னத்துக்குள் வரவே முடியாது.
Because it's not the compatibility between the two.
ஏனென்றால் இந்த இரண்டுக்கும் இடையிலே எந்த ஒப்புமையும் இருக்காது.
Now, love is expressed in two major ways.
இரண்டு பெரிய வழிகளிலே அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
By what you say and by what you do.
என்ன சொல்லுகிறீர்கள் என்பதின் அடிப்படையிலேயும் நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்ற அடிப்படையிலேயும் அன்பு அமைந்திருக்கிறது.
Now we saw in an earlier session that we need to understand that things like love are not just attitudes, they are a power.
முந்தைய பகுதிகளிலே கவனித்தோம், அன்பு என்று சொல்லும் பொழுது அது வெறும் மனப்பான்மை மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை என்பதை கண்டுணர்ந்தோம்.
Joy, peace and thanksgiving are a power that emanates from us.
சந்தோஷம், சமாதானம், நன்றி அறிதல் இந்த அன்பின் வல்லமையின் வெளிப்பாட்டின் முக்கியத்துவத்தை உடையதாகும்.
So when we are manifesting love,
இந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது
something from within us of God is passing through us.
நமக்குள் தேவன் மூலமாய் கிடைக்கப்பெற்ற ஏதோ ஒன்று நம் மூலமாய் கடந்து பாய்ந்து செல்கிறது.
The love of God is passing through us.
தேவனுடைய அன்பு நம் மூலமாய் கடந்து செல்கிறது.
Now what do you think that does to your physical body?
இது உங்கள் சரீரத்தை குறித்து என்ன எப்படி செய்யும் நினைக்கிறீர்களா?
It is a power.
இது ஒரு வல்லமை.
And it's passing through every cell in your being.
உங்கள் முழுமையின் ஒவ்வொரு அணுவின் மூலமாக செல்லின் மூலமாக அது வெளியேறும்.
What is it doing to you?
இது உங்களுக்கு என்ன செய்யும்?
Well, passing through us, it brings life, healing and restoration to us.
நம் மூலமாய் அது கடந்து செல்லும் போது அது நம்முடைய சரீரத்திலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு மிகப்பெரிய மீட்பையும் நமக்குள் உயிர் மூச்சையும் உண்டாக்கி விடுகிறது.
It affects every cell in our body.
நம்முடைய உடற்கூறுவின் ஒவ்வொரு அணுவையும் அது பாதிக்கும்.
The life of God is passing through ourselves.
தேவனுடைய ஜீவன் நம்முடைய உடற்கூறுகளின் மூலம் வெளிப்படும் போது
passing through our soul and passing through our flesh.
நம்முடைய ஆத்துமா நம்முடைய மாம்சத்தின் ஊடாய் அது கடந்து வெளியேறும் போது
bringing life to us.
அது நமக்கு ஜீவனை கொண்டு வரும்.
So as we bless people with love, we are blessing ourselves as well.
அன்பு நிறைந்தவர்களாய் சகல அன்போடு மக்களை நாம் ஆசீர்வதித்து வாழ்த்தும் போது நம்மையே நாம் ஆசீர்வதித்துக் கொள்கிறோம்.
Now in Matthew chapter 15 and verse 18, Jesus said this, a very important statement. In Matthew 15 and verse 18.
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு சொற்றொடரை இயேசு இங்கே சொல்லுகிறார்.
He said, but those things which proceed out of the mouth come forth from the heart, they defile the man.
வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
Verse 19.
19ஆம் வசனம்.
For out of the heart proceed evil thoughts, murders, adulteries and fornications.
எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும்
false witness and blasphemies
கனவுகளும் பொய் சாட்சிகளும்
Jesus said these are the things which defile a man
தூஷணங்களும் புறப்பட்டு வந்து இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறார்.
But to eat with unwashed hands that does not defile a man
கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று இயேசு சொல்லுகிறார்.
You see, the Jews were keeping many, many laws, minute laws.
எத்தனையோ சிறிய சிறிய நியாய பிரமாணத்தின் நுணுக்கங்களை எல்லாம் யூதர்கள் அப்படியே எடுத்து விடாமல் கை
கொண்டார்கள்.
கைகளை கழுவுகிற பிரமாணத்தை, பாத்திர தட்டுமுட்டு சாமான்களை கழுவுகிற பிரமாணத்தை எல்லாம் அப்படியே
கடைபிடித்தார்கள்.
அவருடைய பரிசுத்தத்தோடு இந்த பிரமாணங்களை கை கொள்ளும் போது இன்னும் பரிசுத்தத்தை கூட்டிக் கொடுக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
But Jesus said, these are not the things which defile a man, unwashed hands.
ஆனால் இயேசு சொல்கிறார், கை கழுவாமல் சாப்பிடுகிறதல்ல மனுஷனை தீட்டுப்படுத்துவது.
He said, it's what comes out of our mouth that defiles us.
நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது எதுவோ அதுதான் நம்மை தீட்டுப்படுத்தி விடும் என்று சொல்கிறார்.
So he said, what is coming out of his love? Hate, peace, jealousy, what is coming through us, that is which defiles us.
நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது எதுவோ, அன்பா, பகையா, சமாதானமா, அது பொறாமையா, எது புறப்பட்டு வருகிறதோ அதுதான் நம்மை தீட்டுப்படுத்தி விடும்.
You see, when you are manifesting jealousy or unforgiveness,
பொறாமையோ இல்லாவிட்டால் மன்னிக்க முடியாத தன்மையோ உங்கள் இருதயத்துக்குள்ளிருந்து வாய் வழியா நீங்கள் வெளிப்படுத்தும் போது
that negative power passes through you and affects every cell in your body.
அந்த எதிர்மறையான சக்தி உங்கள் சரீரம் முழுவதும் பாய்ந்து சென்று உங்கள் உடற்கூறுகளை பாதிப்புக்குள்ளாக்குகிறது.
It is slowly destroying you.
மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களையே அது அழித்துவிடும்.
It's very important that you understand this.
இந்த உண்மையை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும்.
This is a life changing law.
இது வாழ்க்கையை மாற்றுகிற விதி பிரமாணம்.
God is love.
தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
And we must become love.
நாமும் அன்பாக மாறிவிட வேண்டும்.
Not that we have love, but that we become love.
நாம் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை, நாமே அன்பாக மாறிவிட வேண்டும்.
In other words, it becomes a very motivation of everything that we do.
அப்படி என்றால் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் செய்கிற எல்லாவற்றுக்கும் அன்பே நம்மை ஊக்குவிக்கும் உந்தி தள்ளும் சக்தியாய் அமையட்டும்.
You see, if you get out of love, you get out of God.
அன்பை விட்டு நீங்கள் வெளியேறிவிட்டால் தேவனை விட்டு வெளியேறி விடுகிறீர்கள் என்று அர்த்தம்.
If you get out of love, you've locked yourself out of where God dwells.
அன்பை விட்டு நீங்கள் வெளியே அடியெடுத்து வைத்து விட்டால் தேவன் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியே தனியே பிரிந்து போய் ஒரு அறைக்குள் உங்களை பூட்டிக் கொண்டீர்கள் என்று அர்த்தம்.
Because it says if you abide in love, you abide in him.
ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தால் தேவனில் நிலைத்திருக்கிறீர்கள்.
This is not complicated.
இது ஒன்றும் கை கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு குழப்பமான காரியம் அல்லவே.
Many Christians go to so many seminars.
அநேக கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கருத்தரங்குகளுக்கு போகிறார்கள்.
So many meetings.
பலதரப்பட்ட கூட்டங்களுக்கு போகிறார்கள்.
So many conventions.
எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள்.
But they miss the critical things of living a life for God.
ஆனால் தேவனுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையின் நெருக்கடி அவசர தேவையை தவறவிட்டு விடுகிறார்கள்.
They go to these places to get more and more for themselves.
இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு இடங்களுக்கு போகிறார்கள். அதிகம் அதிகமாய் தங்களுக்கு தங்களுக்கென்று தான் பெற்றுக் கொள்கிறார்கள்.
Trying to get more things for themselves.
மக்களுக்கென்று தங்களுக்கென்று அதிகமான காரியங்களை பெற்றுக் கொள்ளவே முயற்சிக்கிறார்கள்.
But Jesus said,
ஆனால் இயேசு சொன்னார்,
If you lose your life, only then will you find it.
தன் ஜீவனை இழந்து போகிறவன் மட்டுமே அதை கண்டடைவான்.
It is not easy to love everyone.
எல்லாரிடத்திலேயும் அன்பு கூர்ந்து விடுவது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல.
Aren't you glad that God loved us unconditionally, loved you?
உங்களையும் எங்களையும் தேவன் நிபந்தனையின்றி நேசித்தாரே, அந்த நேசத்துக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
But we find it hard to love everyone.
ஆனால் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அனைவரிடமும் அன்பு கூறுவதிலே நாம் கடினப்படுகிறோம்.
When a person is being nasty towards us.
நம்மிடமாய் சிலர் மோசமாய் நடந்து கொள்ளும் போது,
It's really hard for us to love them.
உண்மையாகவே அவர்களை நேசிப்பது கடினம்தான்.
But if you resent them, you are destroying yourself.
ஆனால் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டால் உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம்.
You must love them just as God loves them.
எப்படி தேவன் அவர்களை நேசிக்கிறாரோ அதே கோணத்தில் நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும்.
You must seek the highest good and the highest best for them, no matter who they are.
அவர்கள் யார் எவராயிருப்பினும் பரவாயில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே எது மிக சிறந்ததாயிருக்குமோ, எது மிகுந்த நன்மைக்கு எதுவாயிருக்குமோ அதையே நாடி தேடி செய்ய பிரயாசப்படுங்கள்.
Pray for God to bless them.
தேவனிடத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க வேண்டும்.
It's very important that we become a life of love.
நம்முடைய ஜீவியமே அன்பு நிறைந்த ஜீவியமாய் மாறிவிட வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு அம்சமாகும்.
This is a very simple truth, yet it's very profound.
எளிய சத்தியமாய் இருந்தாலும் திட்டமும் தெளிவுமான ஒரு வார்த்தையாகும்.
It can transform your life completely.
இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் முழுவதுமாய் மகத்தான மாற்றத்தை அடைய செய்துவிடும்.
John in 1 John 2 and verse 9.
ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
It says, he that saith he is in the light and hates his brother is in darkness.
ஒளியிலே இருக்கு பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்.
If you say that you're a Christian but you have hate and unforgiveness in your heart towards a person, you are in darkness. That's what the scripture is saying.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டும் இன்னும் உங்கள் இருதயத்திலே பொறாமையும் பகையும் இருக்கும் என்றால் நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள் என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது.
And this darkness surrounds you and you cannot be with Jesus.
இருள் உங்களை சுற்றிலும் மூடுதலையாய் இருக்கும் பொழுது இயேசுவோடு கூட நீங்கள் இருக்க வாய்ப்பில்லை.
But he that abideth in love loveth his brother abides in the light.
ஆனால் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான்.
You see, Colossians 1 and verse 13.
கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது,
says, who hath delivered us from the power of darkness?
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தவர்.
You see, darkness is a power.
இருளுக்கு ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை உண்டு.
We need to understand this.
அந்த ஆதிக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
It's a power where Satan lives in.
அந்த இருளின் அதிகாரத்தில் தான் சாத்தான் குடியிருக்கிறான்.
Demons live in darkness.
பிசாசுகள் இருளில் குடியிருக்கின்றன.
The Bible says God has delivered us from that darkness.
வேதம் சொல்லுகிறது அந்த இருளின் அதிகாரத்தில் நின்று தேவன் நம்மை விடுதலையாக்கினாராம்.
Ephesians chapter 6 and verse 12 speaks about the powers of darkness.
எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் அந்த அந்தகார இருளின் வலிமையை குறித்து விளக்கி சொல்லுகிறது.
Listen to me very carefully.
கவனமாய் நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள்.
Satan traffics in darkness.
இருளின் அதிகாரத்தில் தான் சாத்தான் தன்னுடைய நிலைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறான்.
He has a legal right to dwell in the realm of darkness.
அந்தகார இருளில் தன் குடியிருப்பாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய சட்ட உரிமை பெற்றவன் சாத்தான்.
And he can legally traffic in any area of your life where there is darkness.
உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருள் இருந்தாலும் அந்த பகுதியிலே அவன் தன்னுடைய போக்குவரத்தை அமைத்துக் கொள்ள சட்ட உரிமை பெற்றவன்.
He can live in that darkness within you and influence you.
உங்கள் வாழ்க்கையின் அந்த இருண்ட அந்தகார பகுதிக்குள் குடியிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த அவன் கட்டுப்பட்டவன்.
He has the legal right. That's his home.
அதுதான் அவனுடைய இருப்பிடம். அதற்கான சட்ட உரிமை அவன் கையில் உண்டு.
But he that dwells in love dwells in light, and that's where God lives and dwells.
அன்பிலே இருக்கிறவன் ஒளியில் இருக்கிறான். அந்த ஒளியில் இருக்கிற அன்பில் தான் தேவன் இருக்கிறார்.
So what's it going to be?
நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள்?
Jesus required two simple laws of us.
நம்மிடமிருந்து இரண்டு எளிய பிரமாணங்களை தேவன் கேட்கிறார்.
To love the Lord your God with all your heart, with all your mind.
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக.
And to love your neighbor as you would love yourself.
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக.
If you do this, you'll dwell in the light and love and the goodness of God.
இதை செய்வீர்களானால் அன்பிலே ஒளியிலே தேவனுடைய நன்மையிலே நிலைத்திருக்கும் பேரும் பாக்கியமும் உங்களுக்கு கிட்டும்.
Jesus said it's what comes out of you that defiles you.
இயேசு சொன்னார், உங்களிலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும்.
Love or hate.
அன்பா பகையா.
Evil or goodness.
நன்மையா தீமையா.
The choice is yours.
தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான்.
Where will you live?
எங்கே நீங்கள் இருக்க போகிறீர்கள்?
With God in light.
ஒளியிலே தேவனோடு கூட வாழப்போகிறீர்களா?
With the powers of evil in darkness.
அந்தகார சக்திகளோடு இருளின் அதிகாரத்தில் சிக்கப் போகிறீர்களா?
You have to choose.
நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
Let us pray.
ஜெபிப்போமா.
Lord, I pray today that these words will find a place within the hearts of your people.
இந்த வார்த்தைகள் உம்முடைய மக்களுடைய இருதயத்துக்குள் சரியான இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Cause them by revelation to understand.
சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்படுத்தல்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக.
Motivate them by the Holy Spirit to press into this, Lord.
இந்த பிரமாணத்துக்குள் எப்படியாவது வந்துவிட வேண்டுமே என்கிற ஏக்கத்தை பரிசுத்த ஆவியானவரால் அவர்களுக்குள் உந்தி தள்ளி ஏவிவிடும்படி சிந்திக்கிறேன்.
You left us, Lord, with two simple laws.
எளிதான இரண்டு பிரமாணங்களோடு இந்த பூமியிலே நீர் எங்களை விட்டு சென்றிருக்கிறீர்கள்.
To love and live or to hate and die.
அன்பு கூர்ந்து உயிர் பிழைத்து வாழ வேண்டும், இல்லாவிட்டால் பகையை வெளிப்படுத்தி சாக வேண்டும்.
And we have to choose.
சரியான தேர்ந்தெடுப்பை நாங்கள் செய்ய வேண்டும்.
Where we will live.
நாங்கள் எங்கே இருக்க போகிறோம் என்பதை நாங்கள் தான் தெரிந்து கொள்ள முடியும்.
In the light or darkness.
ஒளியில் இருக்க போகிறோமா, இல்லாவிட்டால் இருளிலே சிக்கி தவிக்க போகிறோமா?
I pray today that you will choose light.
இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒளியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உதவி செய்வீராக.
That you will choose love.
அன்பை தெரிந்து கொள்ள.
Jesus name, amen.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
God bless you.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.